ரோமர் 4:16-25 முடிய. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பது. தொடர்ந்து ரோம நிருபத்தில் இவ்விதமாக பவுல் பாவியை தேவன் நீதிமானாக்குகிறார் என்பதை குறித்த உன்னதமான சத்தியத்தை விளக்கப்படுத்தும்படியாக படிப்படியாக அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இவ்விதமாக கடந்த வாரத்திலும் நாம் விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுதும் கூட தேவன் விசுவாசத்தின் மூலமாக ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறதை குறித்து சொல்லப்படுகிற பகுதியை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ரோமர் 4:16 இவ்விதமாக 16:16 ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. இந்த இடத்தில் யூதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் என்றும் ஆபிரகாமின் மூலமாக தாங்கள் ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெறும்படியான காரியங்களை குறித்து சொல்லுகிறதை குறித்து அவர் எழுதிவிட்டு, ஆனால் ஆபிரகாம் நமக்கும் தகப்பன் என்பதை குறித்து எழுதுகிறார். இவ்விதமாக அந்த 16:16 இந்த மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு விசுவாசத்தினாலே. ஆகவே கிருபை என்று சொல்லப்படுகிற இந்த மகத்துவமான தேவனுடைய இலவசமான ஈவும் விசுவாசத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லுகிற இந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய உன்னதமான கிருபையை பெற்று அனுபவித்து ருசிக்கக்கூடிய அந்த மகிழ்வான நிலைக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில விதமாக இந்த கிருபையை பெற்று அனுபவித்து அதனுடைய பலனை கண்டான் என்பதை குறித்து இங்கு சொல்லும்படியான வேளையில் ஆபிரகாமின் மூலமாக சொல்லப்படுகிற இந்த விசுவாசம் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நீதிமானாக்கப்படுகிற மகிமையான சம்பவத்தை இடைப்பட்டு இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த 17வது வசனத்துல அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆகவே யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் ஆபிரகான் தகப்பனானான். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் ஆபிரகாமின் வழியை பின்பற்றும்படியான ஒரு தகப்பனாக முன்மாதிரியாக அவன் விட்டு வைத்திருக்கிற காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். இவ்விதமான இந்த விசுவாசம் என்பது ஒரு அசாதாரணமான காரியமாக அங்கு ஆபிரகாமின் வாழ்க்கையில் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக இவ்விதமான ஒரு மேலான விசுவாசத்தை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தான், அதையே பயிற்சித்தான். இன்றைக்கு விசுவாசம் என்கிற பதம் பொதுவாக மக்கள் மத்தியிலே அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அறியாமலே பேசுகிறதும் சொல்லுகிறதும் அதை குறித்து பிரசங்கிக்கிறதுமான காரியத்தை பார்க்கிறோம். ஆனா விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது எவ்விதமான காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடும்? விசுவாசம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மகத்துவமான காரியம் என்ன? இங்கே 18வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாமனுடைய விசுவாசம் என்பது அவன் எந்த விதத்தில் மனித ரீதியான சாத்தியக்கூறின் மூலமாக அவன் தகப்பனாவதற்கு ஏது எதுவுமே இல்லைங்க. அவன் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்துக்கு அவன் சுதந்திரவாளியாவான் என்பதற்கான எந்த ஒரு வெளிப்பிரயாரமான அடையாளம் என்பதில்லை. வெளிப்பிறையான ஒரு ஊர்ஜிதமான காரியம் இல்ல. ஏன்னு கேட்டா, ஆபிரகாமனுடைய நிலை சாராளுடைய நிலை எப்படி இருந்தது என்று பார்த்தா, அந்த 19 அவசனத்துல அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இவ்விதமான இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும்படியான அடித்தளம் இவ்விதமாக ஆபிரகாமுக்கு இருந்தது என்று சொன்னால், அவனும் செத்து போன ஒரு சரீரம், சாராளும் அவருடைய கற்பம் செத்து போனது. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் அவன் நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாமல் இருந்தார். அதனாலே விசுவாசம் என்பது தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கிற மிகப்பெரிய ஈவு. இந்த மிகப்பெரிய ஈவு என்பது மனிதனாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடியது அல்ல, தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஈவு. ஆகவேதான் கிருபை என்பதை சார்ந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். தேவன் இலவசமாய் கொடுக்கும்படியான காரியம். அவனுடைய வாழ்க்கையில் இரண்டுமே அங்கு செயல்படக்கூடாத நிலையில் இருந்த வேளையில் அவன் அதை பார்க்கவில்லை, தேவனை பார்த்தான். விசுவாசம் என்பது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில முதலாவது என்னன்னா, உன்னையும் என்னையும் சூழ்நிலையும் பார்த்து கணக்கிடும்படியான காரியம் அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இதை பார்க்கிறோம், அதை பார்க்கிறோம், மனிதனை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், இவ்விதமாக கணக்கிடுகிறோம். ஆனால் விசுவாசம் என்பது எதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆகவேதான் அவன் என்ன பார்க்கிறான், அவன் செத்து போனதை எண்ணாதிருந்தான். இது ஒரு அசாதாரணமான காரியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அசாதாரணமான காரியம் தெரியுங்களா, விசுவாசம், the faith. நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தோம், அங்கே ஆபக்குவுக்குடைய வாழ்க்கையில எல்லாமே இல்லை, எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா அவனுக்குள்ளாக எடுபடாத ஒரு காரியத்தை அவன் கொண்டிருந்தான் குறித்து நம்ம பார்த்தோம். அது என்ன காரியம்? அங்கே ஆபக்கூக் புத்தகத்தில் இவ்விதமாக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அங்கே காணப்படுகிற எடுபடாத காரியம் என்ன? அங்கே ஆபக்கூக் 1086 பக்கத்தில் 17 வசனத்தில், அத்திமரம் துளிர் விடாமல் போயிற்று. அத்திமரத்தில் ஒண்ணுமே துளிரே கூட விடல, பழத்தை விடுங்க துளிரே விடல. திராட்சை செடிகளில் போனா பழம் இல்லை, ஒலிவ மரத்தை போனால் பலன் அற்று போயிருச்சு, அது இனிமேல் பலனே கொடுக்காதுன்ற நிலைக்கு போயிருச்சு. வயல்கள் போனா தானியத்தை அங்க விளை விதைத்ததுதான் மிச்சம், அங்கே ஒண்ணுமே தானியம் இல்லை. கிடையில் போன ஆட்டு மந்தைகள் அங்கே ரொம்ப நாள் ஆச்சு, பலனே கொடுக்கல, மலடுத்தன்மையாக காணப்படுகிறது. தொழுவத்தில் மாடு பார்த்தா தொழுவத்தில் மாடுகளே இல்லை. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனில் எடுபடாத ஒரு காரியம் என்னவென்றால், ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி அவனுக்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவனுக்குள்ள எடுபடாத ஒண்ணுன்னா ரட்சிப்பின் மகிழ்ச்சி, அது ஒரு காலம் எடுபட முடியாதது. இது யார் தருகிறது? தேவன் தருகிறார். ஆகவேதான் அவன் விசுவாசத்தோடு பேசுகிறான். இன்னைக்கு மனுஷரிடத்துல பார்க்கும்போது அவிசுவாசமான வார்த்தைகளை தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது இங்கே அது சரியில்லை, இது சரியில்லை விதமாக. ஆனால் ஒரு விசுவாசியின் பார்வையும், ஒரு விசுவாசியின் தரிசனமும், ஒரு விசுவாசியின் நிலையும், அவனுடைய அங்கே காரியங்கள் எல்லாம் வேறுபட்டதாயிருக்கும். அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்? ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கும், எதுவுமே அவனுக்குள்ள இல்ல, அவனுடைய ஆரோக்கியம் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா அவனுள்ள சந்தோஷம் இருக்கும். ஆகவேதான் 19 பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தரின் பெலன், அவனுக்கு வேற ஒன்னும் இல்ல, கர்த்தரே பெலன். ஆகவேதான் அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவன் வேற எனக்கு பெலன் இருப்பதாக சொல்லவில்லை, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது விசுவாசம். எங்கே ஆகவே ரட்சிக்கப்பட்ட மனிதனில் காணப்படுகிற இரண்டு அருமையான காரியங்கள் என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். ஆகவேதான் விசுவாசத்தினால எபிரேயர் 11 அவர்கள் பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அவனுடைய நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது? 30-20 வசனத்துல தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், சொல்லப்போனா சாரால் கூட சந்தேகப்பட்டான். ஆபிரகாமுக்கு 86 வயசு இருக்கும் போது, 75 வந்தாங்க, ஒரு ஏறக்குறைய அங்கே 11 சாராய் பார்த்தா அவ சொன்னா, ஆபிரகாம் இவ்விதமாக நமக்கு ஒன்னும் குழந்தை இருக்கிறதை போல தெரியல, ஆகவே நீ ஆகாரோட சேர்ந்துரு. ஆனா அதுக்கு பின்னால அவன் என்ன பண்றான்? அப்போ அவனுடைய வாழ்க்கையில சாராய் தவறினான். 21 பார்க்கிறோம், தேவன் வாக்கு தந்த பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அதுக்கு பின்னால ஏறக்குறைய அவன் 14 காத்து, சொல்ல போன ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு 25 பொறுத்திருக்க வேண்டியதாயிற்று. 25 ஏறக்குறைய ஒரு வாலிப வயது அங்கே கிட்ட முடியான. அந்த நிலைக்குள்ளாக அவன் அவிதமாக அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை என்பது முற்றிலும் வித்தியாசமானதுங்க. ஒரு விசுவாசியின் வாழ்க்கை என்பது நாம் உண்மையான நிலையில பார்க்கும் பொழுது அது அசாதாரணமான ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாததை போல இருக்கிறது, ஆனா அவனுக்கு விசுவாசம் இருக்கு. ஆகவே அவன் ஆபிரகாம் என்ன பண்ண, அவிசுவாசமாய் சந்தேகப்படல. நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தினா ஏன்? அவனுடைய வாழ்க்கையில எப்படி மகிமைப்படுத்த முடியுது? அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு கூட வாக்கு தத்துவத்தை சார்ந்து கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த தெய்வீக குணத்தை அவன் பெற்றிருந்தான். என்ன தெய்வீக குணம்? எபிரேயர் 10வது அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். அந்த தெய்வீக குணம் அவனுக்குள்ளாக இருந்தது, வாக்கு தத்தம் இருந்தது. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தோடு கூட இந்த தெய்வீக குணமும் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கை என்பது அசாதாரணமான வாழ்க்கை. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம், எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதான் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண உடனே ஒரு 10 நாள் ஆச்சா, என்ன ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, ஒன்னும் பிரயோஜனமா தெரியல, ஆகவே நம்ம விட்டுடலாம். ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், 25 ஆண்டுகள் அவன் பொறுமையை கடைபிடிக்கிறான், 25 ஆண்டுகள் அவன் பொறுமையாய் காத்திருக்கிறான். அதனால விசுவாசம் பொறுமை இணைந்து செயல்படும் பொழுதுதான் அதனுடைய பலனை நாம் பார்க்க முடியும். நம்ம ரொம்ப அவசரப்படுறோம், அதை பண்றோம் இதை பண்றோம் இல்லைங்க. ஆகவே இவ்விதமான ஒரு அசாதாரணமான இந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில அவ்விதமாக ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த ஒரு மகத்துவமான பொறுமையோடு கூட தேவனுக்காக காத்திருந்து அவன் தேவன் வாக்குத்தத்தை பண்ணதை பெற்ற அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில அவனை நீதிமானாக்கிற்று, நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. ஆகவேதான் அவன் நீதிமானான், தகப்பனானான். விசுவாசத்தின் அடிப்படையில தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பங்கு பெறுகிறவர்களாய் காணப்பட முடியும். வேற எதனாலும் அல்ல, வேற எந்த தகுதியினாலும் அல்ல. விசுவாசம், பொறுமை, ஆண்டவருடைய கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி, எது இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி அவனுக்குள்ளாக தேவனுடைய சந்தோஷம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்படி சொல்லிட்டு பவுல் இந்த இடத்துல மிக உன்னதமான ஒரு சத்தியத்தை இதன் அடிப்படையில் நமக்கு போதிக்கிறார். இந்த சத்தியம் மிக மிக ஆழமானது. அங்கே 23வது வசனத்தில் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில விதமாக வாழ்ந்து முடித்து போன காரியமாக இல்ல, உனக்கும் எனக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் தேவன் இந்த மகத்துவமான காரியத்தை அடைத்து விடவில்லை, திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே இவ்விதமான ஒரு உன்னதமான காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையில் அங்கு ஆபிரகாம் எவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில் நீதிமானானோ அவ்விதமாக அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் அவர் சொல்றாரு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதவாகவே, உனக்காக எனக்காக. இந்த சத்தியம் எனக்கும் எனக்கும் உரியது. இந்த சத்தியத்தின் மூலமாக நீயோ நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அசாதாரணமான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது என்ன, நம்ப கூடாத ஒன்றை, நம்ப ஏதுவில்லாதிருந்த காரியத்தை அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். இது எப்படி ஆகுமா, ஆகாதா, இல்ல நம்பதற்கு ஏதுவே இல்லை. அங்கே பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆனா ஆண்டவர் மிக உன்னதமான காரியத்தை செய்கிறார். ஆக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவனை நீதிமானாக்கும்படியான அந்த காரியத்துல தேவன் மிக உன்னதமான காரியத்தை செய்கிறார். 24ல பார்க்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராக விசுவாசிக்கிற அந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும், அவரை ஜீவனோடு எழுப்பின தேவனை அங்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைக்கும் அப்படியே எண்ணப்படும். அங்கே 25ல அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்ததனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ஆனால் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் நீதிமானா அப்படின்னா என்ன? என்னுடைய வாழ்க்கையில நீதிமான் என்பதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவராக இருப்பீரானால், இஃப் யூ ஆர் பார்ன் அகைன், God only sees you through the blood sacrifice of his son Jesus Christ, not your sins, weakness or shortcomings. உன்னை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய பலவீனத்தை அல்ல, உன்னுடைய பாவங்களை அல்ல, உன்னுடைய குறைகளை அல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே உன்னை பார்க்கிறார். ஆகவே அவர் உன்னை நேரடியாக பார்க்கும்படியாக அல்ல, இயேசுவானவருடைய இரத்தத்தின் மூலமாக அவர் உன்னை பார்ப்பதினால் உன்னுடைய பாவங்களை அல்ல, உன்னுடைய பலவீனத்தை அல்ல, உன்னுடைய குறைவுகளை அல்ல, அவர் என்ன சொல்றாரு, இந்த பிள்ளை நீதிமான், இஸ் எ ரைச்சஸ் மேன், அவருடைய பார்வையில. ஆகவே அவ்விதமாக இங்கே நீதிமானாக்காகவே வேதனை சொல்றேன், த மொமெண்ட் யூ பிகம் பார்ன் அகைன், யூ ஆர் மோர் மேட் eternally righteous by faith. நித்திய நித்தியமா ஆண்டவர் என்னைக்கு உன்னை ரட்சிக்கிறாரோ அன்றையிலிருந்து நித்திய நித்தியமாய் அவருடைய பார்வையில விசுவாசத்தின் மூலமாக நீ நீதிமானாக்கப்படுகிறாய். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இவ்விதமாக சாத்தியக்கூறு இல்லாதிருந்த அந்த நிலைப்பாடில் அவனுடைய வாழ்க்கையில தேவனை விசுவாசித்த வேளையில் அவனுடைய அந்த எல்லா விதமான மரித்து போன நிலையை மாற்றி உயிர்ப்பித்து ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை கொண்டு வந்த வண்ணமாக உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை ஒரு பாவியாக அல்ல நீதிமானாக பருகிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அது ஒரு அழகா ஒரு தேவனுடைய மனுஷர் எழுதுகிறார், We should only see ourselves as righteous in God's eyes. ஆண்டவருடைய பார்வையில நம்ம பார்க்கும் பொழுது அவர் நீதிமானாக பார்க்கிறார். But when we look at ourselves through the flesh, we will focus on our sins and flaws. Then the enemy jumps on the bandwagon and points out all the things that make us feel imperfect, dirty and worthless. அப்போ நம்ம நம்மளே பார்க்கும் பொழுது நிறைய சமயங்களில நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பார்க்கிறோம், ஐயோ நான் பலவீனன், எனக்கு ஒண்ணுமே முடியல, நான் தோற்று போகிறேன். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பிசாசானவன் என்ன பண்றான், உடனடியாக நம்மை குற்றச்சாட்டி நம்மை பலவீனப்படுத்தும்படியாக பார்க்கிறான். இதை குறித்த இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் பார்க்கவே கூடாதான் நீங்க நினைக்கலாம், ஆனா உன்னுடைய பார்வையில தேவன் உன்னை ரட்சித்திருப்பாரானால் உன்னை பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக, அவருடைய குமாரனாக, நீ மீட்கப்பட்டவராக, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவராக, நீதிமானாக அவர் பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதன் அடிப்படையில தான் இங்கே ஆரம்பித்து பவுல் இங்கே பின்னால நாம் சந்திக்கிற பல போராட்டங்களை எல்லாம் கொண்டு போறார். இது ஒரு அஸ்திவாரமான சத்தியம். ஒருவேளை இந்த சத்தியத்துல நம்ம அநேக சமயங்களில் புரியாத சில காரியங்கள் காணப்படலாம், ஆனா அதற்குரிய காரியங்களை கொண்டாந்து பவுல் பின்னால விளக்கப்படுத்திக் கொண்டே போகிறார். However, once God declares a blessing or a covenant, it is forever. ஆண்டவர் நீதிமான் சொல்லிட்டார்னா நீதிமான் தான். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் அந்த பலி செலுத்தும்படியான காரியங்களை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக நீ நீதிமான், உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அந்த விசுவாசத்தை கொடுத்து உன்னை நீதிமானாக்குகிறார். ஆகவேதான் தேவன் என்ன சொன்னாரு, அங்கே பவுல் சொல்றார் கலாத்திய 2:20 என்ன சொல்றார், கலாத்திய 2:20 இங்கே பவுல் உன்னுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும்படியான இந்த காரியங்களின் மத்தியில பவுல் இங்கு தன்னை குறித்து அங்கு உடன்பட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். கலாத்திய 2:20 அவர் இவ்விதமாய் பேசுகிறார், கலாத்திய 2:20 கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். ஒருவேளை இது எப்ப நிகழ்ந்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த கொல்கத்தா மலையில சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நானும் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இட் ஹேப்பன் லாங் பேக். ஏன்னா எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்க விசுவாசம், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில அந்த அசாதாரணமான விசுவாசத்தை தேவன் கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை நீயும் நானும் நாமளே உருவாக்கி கொள்ள முடியாது. அது பெரிய ஆபத்து. நிறைய பேர் இல்ல எனக்கு உணரல அப்படின்னு நினைக்கலாம், ஆனா அந்த விசுவாசத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய அசாதாரணமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவனோட ஒப்புரவாகாமல் இருந்தால் அந்த விசுவாசம் நமக்கு வராது. நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே நீர் கிருபையாக என் பேரில் இறங்கும், உம்முடைய ஆகவே தேவனுடைய அந்த கிருபையை தாரும், அந்த இரக்கத்தை தாரும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இனி இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையை பத்தி அவர் பேசல, இந்த உலகத்துல மற்ற காரியங்களை குறித்து எல்லாம் பேசல. ஆண்டவருடைய பார்வையில அவருடைய பிள்ளை எப்படி இருக்கிறார்கள்? ஆண்டவருடைய பார்வையில அவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள். Jesus, a God became as man, loved us so much that he gave to die for us. When we look at Jesus, we see as God, as see a God who can understand and identify with. Jesus is the great intercessor between God and man. தேவனுக்கும் நமக்கும் இடையில. ஆகவே தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய பிள்ளையை நீதிமானாகத்தான் பார்க்கிறார். ஆகவேதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து பேசும் பொழுது பின்னால கொண்டு வருகிற விளக்கத்தில் பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் 30 அவர் பேசுகிறார். ரோமர் 8:9 8வது அதிகாரம் 30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அவை நீதிமானாக்குறது யாரு? என்னை நான் நீதிமானாக்கிக் கொள்ளுகிறது இல்ல, தேவனை நீதிமானாக்குகிறார். எதனால? விசுவாசத்தினால. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவனுடைய அந்த நீதிமானாக்கப்படுதல் என்று தேவனுடைய பார்வையில் இருக்கும்படியான பார்வை வெறுமையாக அல்ல, ஒரு மகிமையின் பாதையில் அவன் வழிநடத்தி செல்லப்படுகிறான். அவன் மகிமையான ஒரு வாழ்க்கையை கொண்டவனாய் காணப்படுகிறான். மகிமையான ஒரு விடுதலை அனுபவிக்கிறான். மகிமையான இரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். மகிமையான கிருபையை அவன் அனுபவிக்கிறான். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? யாருங்க குற்றம் சாட்ட முடியும்? இல்ல ஒரு பாவி என்று யார் சொல்ல முடியும்? ஏன்னா மரித்தவர் தேவன். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களாக்குகிறவர், நீதிமானாக்குறது நாம அல்ல. ஆகவேதான் நம்முடைய நீதி கந்தை குப்பை. நமக்கு இருக்கிற ஒரே நீதி கிறிஸ்துவின் நீதிதான். அந்த நீதியின் சால்வையை நாம் தரித்துக் கொள்கிறோம், ரட்சிப்பின் சால்வையை நாம் தரித்துக் கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் சால்வை தரித்தவர்களாக அவருடைய பார்வையில நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நாம் நீதிமான்களாக பார்க்கப்படுகிறோம். நீதிமானுக்குரிய வெளிச்சம், நீதிமானுக்குரிய விடுதலை, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துகிறார். 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் யாருமே இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பின்பாக அவன் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை, பாவியாவதில்லை. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யா? கிறிஸ்துவே மரித்தவர். இப்ப அவர் என்ன பண்றாரு? தம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அவரால் முன்குறிக்கப்பட்ட மக்களின் மீட்புக்காக அவர் பிதாவின் வலது பாரசத்தில் இன்றும் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய வேண்டுதல் வலிமையானது, வல்லமை அல்லது சாத்தான் மேற்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவ்விதமாக நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனுடைய பார்வையில நான் நீதிமான், தேவனுடைய பார்வையில தேவன் என்னை தாமே பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே உமது நிமித்தம் ஒருவேளை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் மகிமையான பாதையில நம்மை வழிநடத்துவார்ன்றதுனால நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் இல்லையா இருக்கு. அமருவாக்கப்படும்படியாக பல வேளைகளில் நாம் நெருக்கப்படுகிறோம், சோதிக்கப்படுகிறோம், பல விதங்களில நாம் வழிநடத்தப்படுகிற பல காரியங்கள். ஆனா இதன் மத்தியில் அவர் 35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளவர்களாய் இருக்கிறோமே. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு, தோல்வி என்பதில்லை, ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் வாழ்க்கையே இல்ல, நம்ம யோசிக்க வேண்டியது. ஆண்டவரே, இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ஏன் நில இல்லை? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இறந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே ஒரு விசுவாசி என்பவன் அவன் வேறொரு அளவுகளில வாழுகிறவன், இந்த உலகத்தின் அளவுகளில வாழுகிறவன் விசுவாசி அல்ல. உலகத்தின் அளவில் வாழ்ந்து கொண்டு நான் வெறும் விசுவாசி என்று சொன்னால் அது பொய், அது ஏமாற்று காரியம், நம்மளை நாம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். ஒருவேளை ஒரு விசுவாசி அவனுக்குள்ளாக இருக்கிற பல போராட்டங்களை குறித்து பவுல் கொண்டு வருகிறார். ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு, ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை பாவம் செய்தானால், ஒரு விசுவாசி பாவம் செய்தானால் அப்ப அவனுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ ஆண்டவர் அவனை நீதிமானா பார்க்கிறாரா? ஆண்டவர் நீதிமானா தான் பார்க்கிறார், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்ப ஆண்டவர் அவனுக்குள்ளாக அவன் பாவம் செய்தானே, அதை குறித்த காரியம் என்ன? சங்கீதம் 51, தாவீதே பாவம் செஞ்சிட்டான், அவனுடைய வாழ்க்கையில அவிதமான வேளையில் அங்கு அவனுடைய நிலை என்ன ஆயிற்று? அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன ஆனா? அவன் ஒரு விசுவாசியான பாவம் செஞ்சான். பாவம் செய்த பொழுது அவனுக்குள்ளாக நேரிட்ட காரியங்கள் சிலவற்றை நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் முதலாவது என்ன உணர்கிறான்? ஆண்டவரே, நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன் தான். ஆண்டவரே, ஆண்டவருடைய பார்வையில நான் நீதிமான் தான். ஆண்டவர் ஒரு காலம் என்னைக்கு நீதிமானா என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சாரோ நித்திய நித்தியமா என்னை நீதிமானா தான் பார்க்கிறார். அப்ப நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு கிறிஸ்தவன், பாவம் செய்துட்டேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படி அதை கையாளுகிறார் என்பதை அந்த 51 சங்கீதத்தில் பார்க்கிறோம். அவன் சொல்றான் 1 வசனத்துல, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீதுகள் நீங்க என்னை சுத்திகரியும். அவன் அமர்ந்திருக்க முடியாத ஒரு விசுவாசி பாவம் செய்தானால் அவருடைய வாழ்க்கையில அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாக அமலவனால் இருக்க முடியாது. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்றான், அங்கே இவ்விதமாக என்னை, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமர என்னை சுத்தியறி. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக நீர் கழுவி இறளும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தின் செயலினால என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேன். ஆகவேதான் அவன் சொல்றான், ஆண்டவரே, என் மீதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் துர்க்கணத்தில் உருவான என்னுடைய உள்ளத்தில் நீர் உண்மை இருக்க விரும்புகிறீர், ஆனா நானும் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, நீ ஆண்டவருடைய பார்வையில் நீதிமான், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ பாவத்தில் கற்பந்தரித்த அதே நபர் தான். உன்னுடைய தாய் பாவத்தில் பாவத்தோடு உருவான நபர் தான். அது உன்னை விட்டு முற்றிலுமாக நீங்கி விடவில்லை. ஆகவே அதோடு நீ போராடுபடியான போராட்டம் இருக்கிறது, அதோடு உள்ள நீ இடைப்பட வேண்டிய ஒரு போராட்டம் இருக்க செய்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஊசி, 7வது வசனத்துல என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், என் சந்தோஷத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. I lost my peace. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில அவன் பாவம் செய்தானால் அவனுக்கு இருந்து இந்த சந்தோஷம் போயிடுங்க. He will lost the joy of God. அவனுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ஆகவேதான் 8வது வசனத்துல நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே, அது இப்ப எனக்குள்ள போயிருச்சு ஆண்டவரே, நான் இப்ப சந்தோஷமா இல்ல. அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிகோர், ஆண்டவர் நொறுக்கிறார் எலும்ப. ஏன்? நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஆகவே அவருடைய பார்வையில நான் நீதிமான் தான், ஆனா என்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறாரு? என்னை நொறுக்குகிறார், என்னுடைய பாவங்கள் நீங்கத்தக்கதாக என்னோடு கூட இடைப்படுகிறார். அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள் எல்லாம் இல்லைன்னா நீ யோசிக்கணும். உண்மையாலுமே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ரட்சிப்பின் சந்தோஷம் என்னில் இருக்கிறதா? ரட்சிப்பின் மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யூ வில் பி எ ஜாய்ஃபுல் பர்சன். நீ எதுவுமே சொல்ல முடியாது, பாரு எனக்கு இது அது இங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உன் பக்கமாக இருந்து தேவன் உனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுல சந்தேகம் என்பது இல்லை, எந்த விதமான மாற்றுத்திறமானது இல்லை. ஆகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்த பொழுது அவன் கேட்டதெல்லாம் என்னன்னா, அவ்விதமாக 9வது வசனத்துல அங்கே, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறளும். ஆண்டவரே நீ ஆண்டவருடைய பார்வையில் நீதிமான், ஆனா நீ இப்பொழுது தீட்டுப்பட்டிருக்கிறாய், பாவத்தினால கரைபட்டிருக்கிறாய். அதை நீங்க, அது இருக்கிற வரைக்கும் உனக்கு சமாதானம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை குறித்த அவிதமான ஒரு உணர்வு இருக்கும். சாத்தானமை குற்றம் சாட்டும் உன்னை தெரிந்து கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது பாவம் என்னுடைய வாழ்க்கையில பிரவேசித்த வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில உடனடியாக நான் குற்றம் உள்ளவன் என்பதை உணர்ந்தேன். ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன். அப்போ எனக்குள்ளாக எப்பொழுதுமே நான் ஏன் கேட்டா, நான் வளர்ந்த சபை எப்பவுமே பாவம் பாவம் அந்த மாதிரியான ஒரு போதனை இருந்ததை ஒழிய அதுக்குரிய வழிமுறையை எனக்கு சரியா போதிக்கப்படவில்லை. ஒரு வாலிபனாக நான் அநேக காலங்கள் அதில் கடுமையாக நான் உழன்று போனேன். அப்ப ஒரு நாள் ஒரு புத்தகத்தின் மூலமாக தேவன் என்னோடு கூட பேசினார். அதாவது ஒரு மனிதன் பாவம் என்று உணரும் பொழுது பிசாசும் அங்கே வந்து அவனுக்கு சீனாய் மலையை காண்பிப்பான். பார், உனக்கு தண்டனை இருக்கு, நீ ஒரு பாவி, நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணும், வேற வழியே இல்லை உனக்கு, நீ இப்படித்தான் ஆகணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? நம்மோடு கூட இடைப்படுகிறார். நீ ஒரு பாவின்னு அவரும் சொல்றார். ஆனா என்ன சொல்றாரு? நீ ஒரு பாவி, ஆனா பார் கல்வாரியை நோக்கிப்பார், உனக்காக மறித்த இயேசுவை நோக்கிப்பார். அவரிடத்துல நீ உண்மையான மனதோடு வா, உண்மையான இருதயத்தோடு நீ வா, உனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நீ சோர்ந்து போகாத, நீ அவரிடத்துல தாழ்மையாய் வா, நீ ஒரு பாவிங்கிறத ஒத்துக்கொண்டு வா. ஆகவேதான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ பாவின்னா நீ பாவின்னு நீ வா ஆண்டவரிடத்துல, நீ உன்னை தாழ்த்தி வா. ஆகவேதான் அந்த சங்கீதக்காரன் 17வது வசனத்தில் என்ன சொன்னார்? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினர் புறக்கணியீர். ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில விரும்புகிறது அல்ல, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவி எனக்கு தேவை. தாழ்மையோடு கூட, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறதுனால பாவம் செஞ்சிட்ட, ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய கிருபையினால என்னை தாமே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், ஏன்னா எனக்குள்ள அந்த சந்தோஷம் இல்ல, எனக்குள்ள அந்த விடுதலை இல்ல, எனக்குள்ள அந்த மகிழ்ச்சி இல்ல. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ தள்ளப்பட்ட ஒரு நிலைக்குள்ள போக வாய்ப்பு உண்டு. அவரோடு கூட இருக்கிற அந்த உணர்வை நீ இழந்துருவ, அவரோடு கூட இருக்கிற அந்த காரியத்தை நீ இழந்துருவ. அவைதான் 11:12 என்ன சொல்றாரு பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஆண்டவரே, நீ ஆனா பாவம் செய்துட்டு அறிக்கை செய்யாமையே இருந்துட்டீனா, உணராமையே இருந்துட்டீனா, அப்படியே சமூகம் உன்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். நீ இன்னும் கொஞ்சம் கடினப்பட்டுருவ, அப்படி இருதயம் கொஞ்சம் இன்னும் இதாகும், பாரமாகும். நீ அதனால என்ன ஆகும், மனிதர்களோடு கூட இருக்கிற உறவில் பாதிப்பு ஏற்படும். இந்த சிலுவை என்கிற இந்த உறவு சரியா இருந்தா இந்த உறவு சரியா இருக்கும், இது சரியில்லைன்னா இந்த உறவு சரியா இருக்காது. Relationship with God and you should be right, then the relationship with other people will be right. Very between your husband, between your wife, the kanavan manavi pillaigal, idu oru periya kaaryam. Agave naan avar sonnaru, umadhu samugathai vittu enai thallidada aandavare, umadhu parisuddha aaviyanidathirundhu eduthukollamal. Appadina enna, thakkaligamaga deva aaviyanudaiya seyal avanukkullaga nadaiveruvathu kaanapadathu, nirandharamaga alla. அவன் அறிக்கை செய்ய மட்டுமாக பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற செயல்பாடை அந்த காரியத்தை அவன் இழந்திருப்பான். அது மாத்திரமல்ல, 12 சொல்றாரு, உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் கொடுத்துடலாம். சிலர் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பாவத்துக்குள்ள போவாங்க, ஆரம்பத்தில் பார்த்தா உற்சாகமா காணப்படுவாங்க, கொஞ்சம் பாவம் வர வர அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு உற்சாகம் இருக்காது. சர்ச்சுக்கு வர்றதே கூட ஒரு பாரமா தான் காணப்படும். அவர்களுக்குள்ள தேவனுடைய காரியங்களில் உற்சாகம் இருக்காது, ஆவிக்குரிய வாஞ்சி இருக்காது, சாட்சி கொடுக்கிற சாட்சி கொடுதல் இருக்காது. அதுக்கு முன்னால அம்பா உற்சாகமா இருப்பாங்க. 13, அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்பார்கள். ஆண்டவரே, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பிள்ளைகளுக்கு நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இதெல்லாம் அவனுக்குள்ள போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த கம்பீரம் இருக்காது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்காது, எல்லா விதத்திலும் அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனா அப்ப நான் என்ன பண்ணணும், தாழ்மை. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆண்டவரே தாழ்த்தி வருக. அப்ப என்ன, சியோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகனமும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமை பீடத்தின் மேல் காலைகளை பலியிடுவார்கள். ஆண்டவர் நம்மை நீதிமானா பார்க்கிறார். என்ன பவுல் அந்த பேஸ்ல தான் அந்த நிருபத்தை முழுமையாக கொண்டு போறார். ஆனா இந்த இடத்துல இடைச்சொருகளாக ஒருவேளை அநேகர் ஆண்டவர் நீதிமானா பார்க்கிறார்னா, ஏன் என்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள் என்ற கேள்விக்கு, ஆண்டவர் நம்மை நீதிமானாக பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசிக்கும் பொழுது கரைவடிந்து விடுகிறோம். கர்த்தருடைய சமூகம் விட்டு நம்மை விலகுகிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருது. ஆனா ரட்சிக்கப்படாம இருந்தா ரட்சிப்பின் சந்தோஷமே இருக்காது. அங்க எப்ப பார்த்தாலும் சோகமுகமாகவே இருப்பாங்க, துக்கமுகமாகவே இருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள எதுவே இல்லைன்னா சரி, ஆபக்கு சொன்ன மாதிரி அங்க ஆட்டு மந்தைக்கு போட்டு மாடு மந்தைக்கு போனா ஒண்ணு இல்ல, ஒலிவ மரம் எதுவுமே அற்று போச்சு, அத்தி மரம் பல நற்று எல்லாச்சு. ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். ஆகவே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், எடுபடாத ரட்சிப்பின் சந்தோஷம். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன போராட்டம் என்ன நெருக்க இருந்தாலும் அவன் இருதயத்துல இல்லைன்னா வெளிப்பிரகாரமான பல ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. வெளிப்பிரகாரமான பல சத்தியங்களை கூட அறிஞ்சிருப்பாங்க, ஏன் கிருபையின் சத்தியத்தை கூட தெரிஞ்சிருக்கலாம், ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா
ரட்சிக்கப்படல. அப்ப நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவரிடத்துல பாவியாக மேல் கிருபையாயிரும். என்னால ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிப்பு கர்த்தருடையது, கிருபையின் அடிப்படையில் என்னை ரட்சிக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் தோல்விகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது என் பேரில் கிருபையாயிரும், நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியே. ஆகவே ரட்சிப்புக்கும் சரி, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போன நிலைக்கும் சரி, இதுதான் தேவை. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாழ்த்தி ஆண்டுடைய சமயத்தில், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஐயா, எனக்குள்ள எவ்வளோ ஒரு போராட்டம், எனக்குள்ள எவ்வளோ தோல்வி, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. இப்போ பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நிர்பந்தமான வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா? உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியமா? நீ ஒரு சீஷன், இயேசுவின் சீடன், எல்லா சூழ்நிலையிலும் அவருக்காக நீ வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக ஒரு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் நீ வாழுவாய். பாருங்க, இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கும் மெய் கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பெரியான ஒரு சந்தோஷம், பெரிதான ஒரு வித்தியாசம் ரட்சிப்பின் சந்தோஷம் தான். ஆகவேதான் தாவீது அந்த இடத்துல ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல போயிருச்சு, திரும்ப தாரும். அப்போ மனம் திரும்பும் பொழுது திரும்பமாக தருகிறார். மறுமாக அந்த சந்தோஷத்தை ஆபக்கூக்கை போல ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அம்மையால ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை, அந்த சந்தோஷத்தை ஒருவரே எடுத்துப்பட முடியாது. ஆகவேதான் சொன்ன, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பசி, பட்டினி, நிர்மா, நாசம், மோசம், துன்பமோ, துயரமோ, துக்கமோ, நான் பட்டினியோ, எதுவா இருந்தாலும் சரியா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன். அதாவது கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட்டு ஒருவரும் உன்னை பிரித்து விட முடியாது. என்ன ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க? ஆகவே இதன் அடிப்படையில தான் பவுல் மற்ற காரியங்களை கொண்டு போறார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்லாண்டவரே, உம்முடைய அருமையான நித்தியமான ஜீவ வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு பாவியை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர் ஒருவரே. இது உம்முடைய இலவசமான ஈவு. என்னுடைய நீதியினால் நான் சம்பாதிக்க முடியாத ஆண்டவரே, நான் என்னுடைய பரிசுத்தத்தினால, என்னுடைய நீதியினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய ஞானத்தினால நான் சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் நான் என்னை தாழ்த்தி நொறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் என்னுடைய உண்மையான நிலையை விளங்கிக் கொண்டு வரும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்கு, என்னை ரட்சிக்கிறீர், ரட்சிக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களெல்லாம் நீர் நீக்குகிறீர். கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் நீதிமானாக்கப்படும்படியாக உயிரோடு எழுந்திருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதனால சாத்தான் அவர்களை மேற்கொள்ள முடிவதில்லை, முடியாது. அவர்களை சுற்றியும் அரண்களை ஆண்டவரே நீர் நிறுத்தியிருக்கிறீர். தேவ தூதர்களை வைத்து நீர் பாதுகாக்கிறீர். இயேசுவின் ஜபம் அவர்களை சூழ பாதுகாக்கிறது. அவ்வளோ ஒரு பெரிய சாக்கியத்தை பணத்தினால, பொருளினால, பொன்னினால நாங்கள் சம்பாதிக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் தாழ்மையாய் பாவியாக என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தாழ்த்தும் பொழுது, இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்பவன், ஒரு மறுபடியும் பிறந்தவன் என்பவன், இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டவனாக, இந்த உலகத்தின் எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு மேலாக வாழுகிற மகிமையான ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, இந்த சத்தியத்தை கொண்டு பேசும் அநேகரை மீட்டுக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.